கையினால் சுரி சங்கு கனல் ஆழிய நீழ்வரை போல் மெய்யனார் துளப விரையார் கமல் நீள் முடியம் ஐயனார் அணி அரங்கனார் அறவினனை மிசை மேயமாயனார் செய்யவாயோ என்னை சிந்தை கவர்ந்ததுவே. இன்னைக்கு 7வது பாசுரம் 6வது பாசுரமான துண்டபின்பரையன் துயதீர்த்தவன் நேற்றுக்கு பார்த்தோம். அதுல ஆழ்வார் எப்படி பகவான் சிவன் நாராயணன் சிவனுக்கு அக்ஞானத்தை விளக்கி சிவன் பிரம்மனுடைய தலையை கிள்ளியனால அவன் கபாலம் கையில விட்டுண்டு அத சாப விமோசனத்துக்காக எல்லா இடத்திலும் அணைஞ்சு கடைசியில் எம்பெருமான் வந்து விழுந்தான். அவனுடைய சாபத்தை விளக்கி அவனுடைய அக்ஞானத்தை எப்படி போக்கினாரோ அதை போல என்னுடைய அக்ஞானத்தையும் போக்கினார் பகவான் சொல்லி அப்படிப்பட்ட அந்த பகவானான அந்த அவனுக்கு கழுத்துல இருக்கக்கூடியதான தொண்டை இந்த பிரபஞ்சங்கள் எல்லாம் விழுங்கியது அப்படின்னு சொல்லி கழுத்தினுடைய அழகை கண்டு மயங்கினார். அந்த பாசுரத்துல ரொம்ப முக்கியமான சொன்னது என்னதுன்னா பகவான் மோட்சத்தை மட்டும்தான் கொடுப்பான்னு கிடையாது, அது மட்டும்தான் கொடுக்கக்கூடியவன் ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சுக்காரு. எல்லா புருஷார்த்தங்களையும் வாரி வழங்கி அழைப்பவன். அதனால்தான் நாலுகையில சென்றிருக்கான். நாலுகையிலையும் தர்ம அர்த்த காம மோக்ஷ என்ற சதுர்விதமான புருஷார்த்தங்கள் அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றமே எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் உதார குணம் படைத்த பரதத்துவம் அவன் தான். ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மீறி பெருமாள்கிட்டதான் போனனா ஒவ்வொன்னும் தனித்தனியா கொடுக்கும். இவன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாம் இவன் ஒத்தன்டேந்தே வாங்கிக்கலாம். அதனால மோட்சம் மட்டும் இல்ல பலவிதமான புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடியவன் இவன் அப்படின்னான். இந்த சிவனுடைய உதாரணத்தை எதுக்கு எடுத்தார் ஆழ்வார் அப்படின்னா நாராயணனுடைய பரதத்துவத்தை காண்பிக்கிறதுக்குதான். இவன் தான் நாதன், இவன் தான் பரதத்துவம் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்கோசரம் படைக்கும் கடவுள் அழிக்கும் கடவுளை ஆக்கியவன் இவன் தான் என்பதை காண்பிக்கிறதுக்காக அந்த பரதத்துவத்தை நிர்ணயிப்பதற்காக இந்த போல பாசுரத்துல ஆழ்வார் வந்து சிவனுடைய கதையை சாரசாம விபோஜனத்தை பற்றி சொன்னார். இதற்கு மேல 4 பாட்டு இருக்கு 7, 8, 9, 10. அதுல வந்து கைங்கரியத்தையும் அதனுடைய பலனான அனுபவத்தையும் அந்த கைங்கரியத்தை செய்யும் போது எப்படி அனுபவிக்கணும் என்பதை பற்றியும் சொல்றார். அதுல முதல் பாட்டு இப்ப வந்து கையினால் சுரிசங்கனால் கணல் ஆழியன்றது. அவனுடைய ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒவ்வொரு பதத்துக்கும் அதாவது ஒவ்வொரு வேர்டுக்கும் என்ன அர்த்தங்கிறத பார்ப்போம் முதல்ல. அதுக்கப்புறம் ஆழ்வானுடைய அனுபவத்தை பார்க்கலாம். கையின் ஆர், கையினான கைங்கிறது திருக்கை, ஆர் அப்படின்னா அழகு நிறைந்தான் அர்த்தம். அதாவது திருக்கைகளிலே அழகு நிறைந்ததாக இருக்கக்கூடிய அப்படின்னு சொல்லலாம். இல்ல அதை திருப்பிக்கலாம், திருப்பிட்டுனா அழகு நிறைந்த திருக்கைகளிலே அதாவது கையே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா கையில வச்சிருக்கிறது அழகா இருக்கும்னு சொல்லலாம். கையினார் சுரிசங்கு, சுரிசங்குனா சுழலாக இருக்கக்கூடியது. பெருமாள் கையில வச்சிருக்கக்கூடியதான வலம்புரி சங்குன்னு இருக்க அது வலது பக்கம் சுழியா இருக்கக்கூடியது. கணல் ஆழியர், கணல் அப்படின்னா நெருப்பை கக்கக்கூடியதான அதே மாதிரி நெருப்பை கக்கக்கூடிய திருச்சக்கரத்தை உடையவன் எம்பெருமான். கணல் ஆழியர் நீள் வரை போல், நீள் வரை வரைன மலைன்னு அர்த்தம். நீள்னா அழகான, அழகான மலையைப் போல இல்லாட்டி மலையைப் போல அழகாக இருக்கும் பெருமாள் எப்படி வேணா வச்சுக்கலாம். மெய்யனார் அப்படின்னா திருமேனியுடைய எம்பெருமான். துளப விரையார், துளபம்னா துளசி மாலை, திருத்துழாயின்னு சொல்லுமே அதனால வாசனை மிகுந்துள்ளவர். துளசி மாலையை போட்டுருக்கிறதுனால வாசனையோடு இருக்கு அப்படிங்கிற. கமல் நீள் முடி எம்மையனார், பரிமளத்தோடு இருக்கக்கூடியதான உயர்ந்த கிரீடத்தை உடையவர் அதான் நீள்முடி. எம் ஐயனார் எனக்கு தந்தையாக இருக்கக்கூடியவர். அணி அரங்கனார் அந்த ஸ்ரீரங்கத்தில் அலங்காரமாக இருக்கக்கூடியவர், அணிகலன் மாதிரி இருக்கக்கூடியவர் அணி அரங்கனார். அரவின் அணை மிசை அனந்தன் இருக்கக்கூடியதான ஆதிசேஷன் இருக்கான அவன் மேல படுக்கையாக படுத்துக் கொண்டிருக்கார். அணை மிசை, மிசைன மேல. மேய மாயனார், மேயன தூங்குற கண் வளர்றதுன்னு பெரிய பெருமாளுக்கு கண் விழிப்பு, கண் வளர்றது தூக்கம் பிழித்தல் அப்படிங்கறது அதுக்கு தூங்கக்கூடியதான அந்த எம்பெருமான். மாயனார், மாயன்னா ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடியவன் பெயர் சொல்லி செய்யவாய், செய்யவாய்னா சிவந்த வாய். ஐயோ என்ன ஆச்சரியம், என்னை கவர்ந்ததுவே, என் சிந்தை கவர்ந்ததுவே, என்னுடைய மனசை தன் பக்கம் இழுத்தது. அதாவது என்ன சொல்றாரு இந்த பாசுரத்துல சாரார்த்தம்னா திருக்கையில அழகாக சங்கு சக்கரம் எல்லாம் வச்சிருக்கார். அது வலம்புரி சங்கு ஒரு பக்கம், நெருப்பை கேட்கக்கூடியதான சக்கரை இன்னொரு பக்கம், அழகான மலை போல மேனி அப்படியே படுத்துட்டு இருக்கார் பகவான். அது மேல வந்து துளசி மாலையால வாசனையோடு இருக்கு மேல, அதுக்கு தலைக்கு மேல கிரீடத்துல பரிமளை இருக்கக்கூடியதான துளசிகள் எல்லாம் போட்டு ரொம்ப ஆச்சரியமான வாசனையோடு இருக்கு. அப்படிப்பட்டவர் எனக்கு தந்தையானவர். அவர் இந்த ஸ்ரீரங்கத்துக்கே அலங்காரம் போல இந்த ஆதிசேஷங்களை அழகா சயனித்துட்டு இருக்கார். அதோட சயனித்தது மட்டும் இல்லாம அதுலதான் இவர் தூங்குறார். அப்படி தூங்கக்கூடியவர் ஆச்சரியமான செயல்களை செய்யக்கூடிய என்னுடைய தந்தை போல இருக்கார். அவருடைய சிவந்த திருப்பவளம் சிவந்த வாயானது என்னுடைய அப்படியே என்னுடைய மனசை கவர்ந்தது. என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி இந்த பாசுரத்துக்கு ஒரு வாக்கியார்த்தம் மேல ஆழ்வானுடைய அனுபவம் என்ன, இது வந்து மேலோட இருக்கிற கருத்து, ஆழ்வானுடைய அனுபவம் என்னன்னு பார்க்கணும். அதே சுவாமி தேசிகன் முனிவாகன போகத்துல வந்து இந்த பாசுரத்துக்கு அவதாரியை சாதிக்கிறார். அப்ப சொல்லும் போது மேல் நாடு பாட்டாலே பிரார்த்தனீயமான கைங்கரியத்துக்கு பிரசாதகமான அனுபவம் தம்மை இப்போது பரவசமாகிறபடியை பேசுகிறார். மேல இருக்க நாலு பாட்டும் கைங்கரியம் தான் உனக்கு பிரசாதமாக இருக்கக்கூடியது, அந்த கைங்கரிய பிராப்தியை பற்றி பேசுறார் அப்படின்னார். அதில் கையனார் என்கிற பாட்டில் ஆழ்வார்களோடு பொருந்தும் திருக்கையை அவலம்பனமாக கொண்டு திருமுடியளவு சென்று மீண்ட சிந்தையை தூமுருவல் தொண்டை வாய்ப்பிதானுடைய கோலந்திரள் பவள கொழுந்துண்டங்கொல் என்னும்படியான திருப்பவளத்தில் அழகு தன் வசமாக்கிற்று என்கின்றார். அதாவது இந்த கையனான் என்ற பாட்டில் கையில பெருமாள் ஆயுதங்கள் எல்லாம் வச்சிருந்திருக்கான, அதை ஆரம்பித்து திருமுடி அளவு போய் அதுக்கு போயிட்டு வந்த தன்னுடைய சிந்தனையை அந்த பெருமானுடைய திரு செவ்வாயிருக்க அந்த அகரங்கள் ஆழ்வார் பாடியிருக்கார். கோலந்திரல் பவள கொழுந்துண்டங்கோல் அப்படின்னு நம்ம ஆழ்வார், அதை பார்க்க போறோம். அப்படிப்பட்டதான இந்த திருப்பவளம் அந்த திரு செவ்வாயை பார்த்தோடனே அப்படியே அதை அவனை வசமாக்கி மயக்கத்துல கொண்டு போய் ஆழ்வார வேற எங்கேயும் போக முடியாம நிற்க வச்சுட்டு அப்படிங்கறது ஆரம்பிக்கிறார். இந்த முனிவாகன போகத்துல சுவாமி தேசியன் இதற்கு வியாக்கியானமாக கையினார் சுரிசங்கு கணல் ஆழியர். பகவான போய் சேவிக்கிறேன், எல்லாரும் சேவிக்கும் போது கழுத்து இருக்கு, கழுத்து போன பாசுரத்துல பார்த்தோம், பார்த்துட்டே வரும் திருவடியிலேருந்து ஒன்னொன்னா கழுத்து வரைக்கும் வந்தோடனே கழுத்துக்கு பக்கம் ரெண்டு பக்கம் பகச்சா ஹரிசாண்டலா இருக்கும், இல்ல சில சமயம் சில பெருமாளுக்கு கொஞ்சம் மேலையும் இருக்கும். அங்க சங்கு சக்கரங்கள் ரெண்டு தெரியும். ஆழ்வார் இதை முதல்ல ஆரம்பத்துல சொல்றாரு, இந்த சங்கு சக்கரத்தை சொல்றாரு இந்த பாசுரத்துல. அதற்கு மேல பார்த்தனா வளர்ந்திருக்க கூடாது பெருசான கிரீடம், அத கையில இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை பார்த்தோன்னே நினைவு கண்ணு எல்லாம் அந்த கிரீடத்து மேல போடுது. அந்த கிரீடத்தை பார்த்து அப்படியே கீழே தலையை குனிகிறார். குனிச்ச பகவானுடைய திருப்பவள வாயை அனுபவிக்கிறார் இந்த பாசுரத்துல. இப்போ ஒரு கேள்வி இருக்கு, முன்னெல்லாம் என்னுடைய அம்மா முன்ன கேள்வி கேட்பேன், திருவல்லிக்கேணியில பாசாரி பெருமாள் சேவை சாதிக்கிறார், எத்தனை வாட்டி போய் சேவிச்சிருக்கோம், இந்த பாசாரி பெருமாளை போய் சேவிக்கிறியா, அவருக்கு ரெண்டு கையா நாலு கையா, உடனே சடக்குன்னு பதில் சொல்லு அப்படின்பா. பாசாரிக்கு ரெண்டு கையா நாலு கையா? பாசாரி பெருமாளுக்கு ரெண்டே கை தான். ஏன்னா கிருஷ்ணனாக அர்ஜுனனுக்கு சாரத்தியம் பண்ணும்போது மனுஷனாக வந்ததுனால அவனுக்கு இருக்கக்கூடிய கை ரெண்டு, அதனால பெருமாள் அந்த இடத்துல ரெண்டு கையோட தான் இருக்கார். அதுபோல நம்ம பரம்பரையிலும் ஒரு ஒரு வெளிக்கான நிகழ்ச்சி சொல்லுவார், இன்சிடென்ட். அதுல வந்து பட்டர் வந்து அந்த காலத்துல பராசர பட்டர் குரத்தாழ்வாரனுடைய பிள்ளை, அவரை நிறைய உபன்யாசம் பண்ணிட்டு இருப்பார். அப்ப அவரை நிறைய பேர் கேள்வியெல்லாம் கேட்பார். அப்போ ஒருத்தர் கேள்வி கேட்டார், ஆமா பட்டர் சுவாமி இது மாதிரி சாதிக்கிறீங்களே, பெருமாள் வந்து வைகுண்டத்துல ரொம்ப அழகா இருக்கான் அப்படி இருக்கான்னு சொல்றீங்களே, அந்த பரமபதத்துல இருக்கக்கூடிய பரமநாதனுக்கு ரெண்டு கையா நாலு கையா, இப்ப யார் போய் பார்த்துட்டு வந்தா அவருக்கு ரெண்டு கையா நாலு கையாங்கிறதுக்கு? பட்டர் வந்து ரொம்ப புன்வருளோட சொல்றார், அதாவது ஆன்சர்ஸ் வித் வெரி சட்டில் ஸ்மைல், ரெண்டும் உண்டு அப்படிங்கிறார் அவர். ரெண்டு மூன்று இருக்கிறவர்களுக்கு ஒன்றும் புரியல, அதே போல ரெண்டு கையும் இருக்கும் நாலு கையும் இருக்கும், அதனால சரி எது அழகா இருக்கும் அதுல அப்படின்னு கேட்டான். அப்ப அவர் சொல்றார், அந்த கை ரெண்டாக இருக்கும் போது பெரிய பெருமாள் மூலவரை போலும் நாலாயிருக்கும் போது நம்பெருமாள் உற்சவரை போலும் அழகாய் இருக்கும் என்றார் அப்படின்னு எழுதி வச்சிருக்கார் நம்ம பூர்வாச்சாரியர்கள்லாம். அதாவது அவர் என்ன சொல்றார், பரமபதத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தவிர்த்து வேற ஒத்தனும் கிடையாது. அவனுக்கு ரெண்டு கையும் எப்ப நினைப்பானா ரங்கநாதனாக பெரிய பெருமாளாக படுத்துட்டு இருக்காரு, அவரை பார்க்கும்போது ரெண்டு கையா இருக்குன்னு தோணுவான். உற்சவராக இருக்கக்கூடிய நம்பெருமாளை பார்க்கும் போது நாலுகையோடு அழகாக இருக்கும் அப்படிங்கிறார். அப்படி பட்டனுடைய அனுபவம். இங்கே பானாழ்வார் ரங்கநாதனை பாடுறார். புதிய பெருமாளுடைய அழகளை மயங்கி தன்னை பறிகொடுத்து ஒவ்வொரு அங்கமாக பாடிண்டே வர்றார். அப்படி பாடிண்டே வரைச்ச ரங்கநாதனுக்கு வரைச்ச கையினால் சுரி சங்கு கணல் ஆழியர் அப்படிங்கிறார். ரங்கநாதனுக்கு ஏறு சங்கு சக்கரம், ரங்கநாதனை வந்து சங்கு சக்கரம் இல்ல ரெண்டே கைதான் பொசணும். அப்படி இருக்கச்ச ஆழ்வார் எப்படி இப்படி பாட முடியும்? இல்ல அவர் இந்த கற்பனை பண்றா, இமேஜினேஷனா என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு சுவாமி தேசிகன் வியாக்கியானத்தை பதில் சொல்றார். திவ்ய ஆயுத ஆழ்வார்கள் பெரிய பெருமாளுடைய திருக்கைகளின் தேகையிலே ஒதுங்கி கிடந்து பெருமாள் திருமேனியில் தோன்றி கிடப்பார்கள் அப்படிங்கிறார் முனிவாகன போகத்துல. பகவான் வியூகாவதாரமா பூமிக்கு வரா. ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரத ஆத்மஜம் அப்படிங்கிறார் ராமன். நான் மனுஷனாவே என பாவிக்கிறேன். ராமன் மனுஷனாவே பாவிச்சா கூட அவனுடைய ஆயுதங்கள் இருக்கக்கூடிய ஆயுத ஆழ்வார்கள் அப்படிங்கிற அந்த ஆயுதங்கள் எல்லாம் அவனுடைய கை ரேகை போல கையிலே இருக்கான். நாலு கை இருந்தா கூட இருக்கிறான், ரெண்டு கை இருந்தா என்ன பண்றது, அவனுடைய கை ரேகை மாதிரி உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறார். அப்படின்னு பிரமாணங்கள்லாம் சொல்லுறது. அது மட்டுமல்ல, கையில ரேகை மட்டும் இல்ல. இப்ப கிருஷ்ணன் வந்து காளிங்க நர்த்தனம் பண்ணான். அந்த காளிங்கன் அவ்வளவு பேருக்கும் இவருடைய இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கனால அந்த பாம்பு மேல ஏறி நடனம் ஆடினான். சரி போனா போதுபோ, கடைசியில நீ புழைச்சி போன அந்த காளிங்கனை விடுறான். உடனே காளிங்கன் சொல்றது, இந்த சமுதிரத்துல நான் வெளியில போனேன், மேல போனா இந்த கருடன் நான் அடிச்சு கொண்டுடுவேன், நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டது. அப்ப கிருஷ்ணன் சொன்னா, ஒன்னும் கருடன் உன்ன தொந்தரவு பண்ணாதே அப்படின்னார். ஏன் தொந்தரவு பண்ணாதே அப்படின்னு காளிங்கன் கேட்டான். நான் உன் மேல காலை வச்சிருக்கேன்ல, அதுல சங்கு சக்கரங்கள் இருக்கு, அதெல்லாம் இம்ப்ரிண்ட் ஆயிருக்கு, அதனால கருடன் ஒண்ணும் பண்ண மாட்டான் அப்படின்னார். பெரியாழ்வார் சொல்லச்ச, ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த இருகாலம் கொண்டு அங்கு எழுதினார் போல் அப்படிங்கிறார். அதே மாதிரி சங்கு சக்கரங்கள்லாம் பகவானை விட்டு பிரியறதே இல்லை. அவர் காலை வச்சா அந்த இடத்துல சங்கு சக்கரம், கை ரேகைகளை வச்சா அந்த இடத்துல சங்கு சக்கரம். ஆனால் சங்கு சக்கரங்கள் தனியா இருக்கணும்னு அவசியம் இல்ல. பகவானுடைய கை ரேகையிலே இருக்கக்கூடியதான சங்கு சக்கரங்கள் பெருமாள் திருமேனியில் தோன்றி கிடப்பார்கள். அதான் தேசிகனுடைய ரொம்ப அழகான வியாக்கியானம். இந்த இடத்துல திவ்ய ஆயுத ஆழ்வார்கள் பெரிய பெருமாளுடைய திருக்கைகளில் உள்ள ரேகையில் ஒதுங்கி கிடந்து பெருமாள் திருமேனியில் தோன்றி கிடப்பார்கள் அப்படின்னார். அதனால உற்சவர் நம்பெருமாள் பார்க்கிறோம், அவருக்கு நாலு கைகள் எப்போதும் இருக்கு, அந்த நாலு கையில சங்கு சக்கரங்கள் எல்லாரும் பாக்கிறா. ஆனா மூலவர் பெரிய பெருமாள் ரங்கநாதன், அவர் வந்து கண்ணனானபடி கிருஷ்ணனானவர் அவர். அதனால சாதாரண மனுஷன் போல ரெண்டு கையோட இருக்கிறார். ஆனா மகான்களாக இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு இருக்க அந்த பெருமாளுக்கு நாலு கையோட சேவிப்பார்களாம். மூலவர் கைரேகளை ஒருங்கின்ற ஆயுதங்கள் பகவானுடைய திருமேனியை சேவிக்கும் போது ஞான கண்களால் மகான்களை சேவிக்கின்றனர் அப்படின்னா சுவாமி தேசிகன். அதனால மீ சாதாரணமா இருக்கணுக்கு ரெண்டுதான் தெரியும், ஞானிகளுக்கு இந்த நாளும் தெரியும் அப்படின்னு தேசிகனுடைய அனுபவம். அதனால இந்த கையினார் சுரிசங்கன் அலாழியர்னு சொல்றது அதுவும் சரிதான். ஆழ்வார் வந்து சொன்னது மகான்களுக்கு காட்சி கொடுக்கக்கூடியது அப்படின்னு தேசிகர் சொல்றார். அடுத்ததாக அவர் வச்சிருக்கக்கூடியதான் ஆயுதங்கள் ரொம்ப வாசனையோட இருக்கு. அவர் மேல போட்டு துளசி மாலை வாசனையா இருக்கு. அணிகலன்களாக இருக்கக்கூடிய எல்லாம் வாசனையா இருக்கு. பகவானுடைய ஆயுதங்கள் ஆவரணங்கள் எது எடுத்தாலுமே பகவானுக்கு ரொம்ப சுகந்தமான வாசனையுடன் உடையது அப்படின்னார். எம்பெருமான் இதைதான் எம்பெருமானார் கத்தியத்தில் சாதிக்கும் போது, சோஜித விவித விசித்ரானந்த ஆச்சரிய நித்திய நிரவத்தியம் நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பரிச நிரதிசய ஔஜ்வல்ய கிரீட முகுட சூடாவதம்ச மகர குண்டல கிரைவேக ஹார கேயூர கடக ஸ்ரீவத்ச கௌஸ்துப முக்தாதாம உதரபந்தன பீதாம்பர காஞ்சி குண நூபராத்திய அபரிமித திவ்யபூஷண அப்படிங்கிறார். கஷணகரியத்தில் அதே வைகுண்ட கத்தியத்தில் சொல்லச்சும், அத்தியந்த சுகஸ்பரிசைகி திவ்ய கண்டைகி பூஷணை பூஷிதம் ஸ்ரீமத்யா வைஜயந்தியா வனமாலயா விராஜிதம் சங்கச்சக்கர கதாசி சாரங்காதி திவ்யாயுதைகி அப்படின்னு வைகுண்ட கத்தியத்திலும் சொல்றார். அதாவது பகவானுடைய ஆபரணங்கள் ஆயுதங்கள் இவைக்கெல்லாம் இயற்கையிலே நல்ல வாசனை உண்டு. இந்த வாசனையோடு இந்த துளசி மாலையெல்லாம் சாத்தியிருக்காள். பெருமாளுக்கு எத்தனையோ மாலைகள், பலவிதமான மலர்களால பலவிதமான புஷ்பங்களால சத்தியர்களை அவையெல்லாம் சேர்ந்து இதையும் வாசனை பெறுகிறது அப்படிங்கிறார். எப்படி வேணா எடுத்துக்கலாம், துளசியினுடைய வாசனையினால ஆயுதங்கள் எல்லாம் ஆபரணங்கள் எல்லாம் வாசனை பெறது, இல்ல ஆயுதங்கள் ஆபரணங்கள் வாசனையால துளசியும் வாசனை பெறது, எப்படி வேணா எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் பெருமான் மேல இருக்கக்கூடியதன் அவ்வளவும் அவ்வளவு விதமான சுகந்த நறுமணமான வாசனை உடையது அப்படின்னார். அடுத்ததாக சொல்லும் போது, அறவின் அணை மிசை மேய மாயனார். அறவின் அணை, அதாவது ஆதிசேஷனை படிக்கையா வச்சிருக்காராம், அதன் மேல கண் வளரக்கூடியதான மாயனார் அப்படின்னா. மாயன்ற பதம் ரொம்ப ஆச்சரியமான வேர்டு. இத வந்து எல்லா ஆழ்வார்களுக்கும் ரொம்ப பிடிச்சமான வேர்டு. ஏதாவது ஒரு இடத்துலயாவது யூஸ் பண்ணியே தீர்வார். அது மாதிரி இந்த இடத்துல திருப்பான ஆழ்வார் இந்த சான்ஸ் கிடைச்சுன்னு இந்த இடத்துல மாயன் போட்டிருக்காரு. இந்த மாயன் அப்படின்னா ஆச்சரியமான சேஷ்டிதங்களை உடையவன் பொருள். அதாவது ரொம்ப பிரிய சாகசங்களை செய்யக்கூடியவனுக்கு பெயர் மாயன் பேர். பல பல வினோதங்களை செய்யக்கூடியவன் அப்படிங்களாம். மாயனை மன்ன வட மதுரை மைந்தனை அப்படின்னு ஆண்டாள் சொன்னார் கிருஷ்ணனை பார்த்து திருப்பாவையில சொல்லும் போது. எத்தனை விதமான அதிமானுஷ செயல்களை எல்லாம் செஞ்சு காட்டியிருக்கே கிருஷ்ணா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். குரத்தாழ்வான் அதிமானுஷ ஸ்தபனே பண்ணார். அது ஆரம்பிக்கச்சு அதிமானுஷ சீரவிருத்த வேஷை அதிபிருத்தாமர விக்கிரம பிரதாபை அதிலங்கிருத சர்வலோக சாமியம் வரஹே வைஷ்ணவ பிரபவாவதாரம் அப்படின்னு எத்தனை விதமான அதிமானுஷ செயல்களை செய்திருக்காங்கிறத அந்த அதிமானுஷ ஸ்தவத்துல பூரா காண்பிச்சிருக்கார் குரத்தாழ்வான். ஆனால் பகவான் அவதாரம் எடுத்தா கூட ஆத்மானம் மனுஷம் பண்ணி இப்பதான் சொன்னோம். தான் மனுஷனாக பாவிச்சாலும் அவனுடைய சக்தி அவனை மீறி பல இடங்கள்ல அதிமானுஷ செயல்கள் எல்லாம் காண்பிக்கக்கூடியது. அப்படி அதிமானுஷ செயல்களை காண்பிக்கும் போது ஆழ்வார்கள்லாம் அதுல மயங்கி அந்த விபவாவதாரத்தை சொல்லும் போது மாயன் 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 அப்படின்னா. இங்க இருக்கக்கூடிய ஆழ்வார் நம்ம முன்னாடியே சொன்னோம், திருப்பான ஆழ்வார் மீதி ஆழ்வார் மாதிரி கிடையாது. மீதி ஆழ்வார் மாதிரி பரதத்துவத்தையோ அந்தர்யாமிய பத்தியோ அது மாதிரி சொல்லல. பிரியாழ்வார் ஆண்டாள் நம்மாழ்வார் மாதிரி விபவாவதாரத்தை பாடல. இவர் பாடியது பூரா ரங்கநாதன் சொல்றோம். இப்ப இந்த ரங்கநாதனை பாடும் போது இதற்கு மாயனான்னு சொன்னார். இப்ப ரங்கநாதர் என்ன எழுந்து போய் இந்த கிருஷ்ணன் ராமன் மாதிரி பலவிதமான சேஷ்டிதங்கள் எல்லாம் செஞ்சாரா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அர்ச்சாவதார மூர்த்தியை போய் இவர் எதற்கு மாயனான்னு சொன்னார். அது பார்க்க பகவான் வந்து இவர் என்ன சொல்றார், பகவான் பள்ளி கொண்டிருப்பதே ரொம்ப அழகு. பெருமாள் படுத்துன்னு வச்சுக்கிறேன், அது ரொம்ப அழகா இருக்கக்கூடியது. நின்ற பெருமாள் இருக்கார். பெருமாளுக்கு நின்ற திருக்கோலம், அமர்ந்த திருக்கோலம், சைனித்த திருக்கோலம் மூணு இருக்கு. அதுல நின்ற பெருமாள் இருக்கார், அதை வந்து மறந்து போலாம். அமர்ந்திருக்க பெருமாள் இருக்கார், அதையும் ஒருவேளை மறந்து போலாம். ஆனா இந்த பள்ளி கொண்ட பெருமாள் இருக்கார, அதை மறக்க முடியுமா? பகவான் படுத்திருப்பதே ஒரு தனி அழகு அப்படிங்கிறார். நிற்கும் போது பெருமாள் என்ன பண்றார், பலவிதமான ஆடை ஆபரணங்கள் மாலைகள் இவையெல்லாம் சாத்தி பெருமாளுடைய திருமேனி அழகை தெரியாம மறைச்சுடுற. அதே மாதிரி அமர்ந்த பெருமாளுக்கும் அதே மாதிரி இருக்கலாம். ஆனா படுத்திருக்கும் போது ஒரு சின்னதா ஒரு பீதாம்பரத்தை போட்டு பெருமாளுடைய திருமேனி அழகெல்லாம் அப்படியே திறந்து வீசிட்டு இருக்கான் திருமார்பெல்லாம். அதை பார்க்கச்சா அதுல இருக்கக்கூடியதான அழகு வேற எதுலையுமே கிடையாது. அதனால சயனித்த பெருமாள் இருக்கக்கூடியதான அழகு மீதி எந்த பெருமாளுக்கும் கிடையாது அப்படிங்கிற. அதுவும் இந்த சைனத்த பெருமாள் தூங்கும் போது இன்னும் அழகு ரொம்ப ஜாஸ்தியா. இது எப்படின்னா நம்ம குழந்தைகள்ட்ட பாக்கலாம். சின்ன குழந்தை இருக்கு, அது விளையாடச்ச ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அது வந்து உட்கார்ந்து இருக்கச்ச சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சின்ன குழந்தை தூங்கும் போது அதோட ரொம்ப சந்தோஷம். இந்த தூங்குற குழந்தைய போய் கொஞ்சத்துல இருக்கிற அனுபவம் இருக்க அது எதுலுமே கிடையாது. இந்த குழந்தை விளையாடினா பேசினா அதை விட தூங்குறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அதனாலதான் அத போல இந்த பெருமாள் வந்து தூங்கச்ச பெருமாள் சைனத்துக்கு இருக்க அதை பக்கச்ச அவ்வளவு அழகா இருக்கக்கூடியது. இதைத்தான் தொண்டரடி குடியாழ்வர் அவரும் இந்த ரங்கநாதனை சேவிச்சார். அவர் சொல்றார், கங்கை ஏற்பு நிஜமான காவிரி நடுவு பாட்டு பொங்கு நீர் பறந்து பாயும் பூம்பொழில் அரங்கம் தன்னுள் எங்கள் மால் இறைவன் ஈசன் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் எங்கனம் மறந்து வாழ்கேன் இழையேன் இழையேனே. கங்கையில் புனிதமான காவிரி நடுவு பாட்டு, கங்கையை விட ரொம்ப புனிதமாக இருக்கக்கூடியது தூயதாக இருக்கக்கூடியதான காவிரி. அந்த காவேரி ரெண்டா பிரியது, அதுக்கு நடுவுல ஸ்ரீரங்கம்னு இருக்கு. அந்த இடத்துல போய் படுத்திருக்கான இந்த ரங்கநாதன், அவன்தான் திருமால், அவன்தான் இறைவன், அவன்தான் ஈஸ்வரன் அப்படின்னு அந்த பரதத்துவத்தில காமிச்சு அவர் படுத்திருக்கார். அந்த கிடக்கையை நின்ன பெருமான மறக்கலாம், உட்கார்ந்த பெருமாளை மறக்கலாம், இப்படிப்பட்ட படுத்த பெருமாளை யாராவது மறக்க முடியுமா அப்படிங்கிற தொண்டரடி பொடியாழ்வார். அப்படிப்பட்டதா இந்த சயனம்ங்கிறது ரொம்ப உயர்ந்தது. இதுக்கு பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம் காண்பிக்கும் போது, கிடந்த தோர் கடக்கை கண்டும் என்கிறபடி இன்று நாமும் சென்று அனுபவிக்க பார்த்தாலும் ஒரு கடைத்த ஒன்னாரே மல்லாந்தென்ன ஒன்னாரே இருக்கிற ஆச்சரியத்தை சொல்லிட்டாம் அப்படிங்கிற. என்ன வியாக்கியானா, பகவான் என்ன ரொம்ப அழகுன்னு சொல்ற, அதனால சரி நம்மளும் போய் ஒரு நாளைக்கு சேவிக்கலாமே அப்படின்னு. நம்ம எல்லாம் வெறும் நீச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள், எத்தனையோ தினமும் ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான பாவங்களை செய்யக்கூடியவர்கள். சரி பெருமாள் ரொம்ப அழகுன்னு எல்லாரும் சொல்லி கேட்டிருக்கேன், சரி நானும் போறானு போறாரா இந்த ஆழ்வர் போய் சேவிக்கலான்னு. அப்பதான் பகவான் சரி வந்து அவன் புளிக்கலன்னு பகவான் வந்து உருக்கழித்து படுத்துக்கிட்டாரா இல்ல மல்லாந்து படுத்துக்கிறாரு. அது பெருமாள் வந்து சரி இவனுக்கு வந்து நம்முடைய திருமேனியை காண்பிக்க கூடியாது தலை கூப்பிடப்படுத்துக்கிறாரு, அத மாதிரி கூப்பிடப்படுத்துக்கிறாரா? அதனால செய்யலையே, பரமநீசனான எனக்கு சேவை தருகிறானே அதனால் இவன் மாயன் அப்படிங்கிறார் ஆழ்வார். ஆழ்வானுடைய அனுபவம் எப்படின்னா, இந்த தன்னுடைய நீச்சத்தன்மையை காட்டி எனக்கும் இப்படி அருள் பண்ணானே, எனக்கும் தன்னுடைய திருமேனி இவள் அழகை காண்பிச்சானே, எனக்கும் கையில சங்கு சக்கரங்களை வச்சிருந்து துளசி மாலை வச்சிருந்து கிரீடத்தையோடு இருக்கக்கூடியதான பகவான் ஆதிசேஷன் மேல கண்வளர்ந்திருக்கக்கூடியவன் எனக்கும் இத மாதிரி சேவை தந்தானே அப்படின்னு ஒரு ஆச்சரியமா சொல்றார். இதுல என்ன பெருசா இருக்கு அப்படின்னு தோணலாம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாக்கலாம். பெரிய ஒரு பார்ட்டி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் ஹவுஸ்னே வச்சுக்கலாம். ஒயிட் ஹவுஸ்ல பெரிய பார்ட்டி நடக்குது, எல்லா இன்டர்நேஷனல்ல இருந்து டெலிகேட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்க, எல்லாரும் வந்திருக்கா, பெருசா நடந்துக்க, அவ்வளவு பெரியான கார்கள், அவ்வளவு பெரியான மனுஷர்கள் எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அவ்வளவு பிரமாதமா இருக்கு. வாசல் ஒரு பிச்சைக்காரன் ஒருத்தன் போறான், வாசல் ஒரு பிச்சைக்காரன் போயிட்டு இது மாதிரி எனக்கு வேணும் சாப்பாடுங்கிறான். அத பார்த்து உள்ள இருக்க பிரசிடென்ட் வந்து கதவை திறந்து அவன் உள்ள கூட்டும் போய் மீதி எல்லா இருக்கிற டிகினிட்டரிஸ் இருக்க அம்பாசிடர் இவங்க எல்லாம் இருக்கான், அவனோட இவனையும் சரிசமமா வச்சிருந்து அவனோட இவனும் ஒரு தட்டுல சாப்பாடு வச்சிரு அவனோட இவனும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், இதே மாதிரி இங்க நடக்குமா? அத மாதிரிதான் இங்க நடந்தது அப்படின்னு காமிக்கிறார் ஆழ்வார். அதனாலத்தான் இவன் மாயன், அப்படிப்பட்ட நீசனாக இருக்கக்கூடிய எனக்கும் இவ்விதமான பெருமாள் சேவை தந்தானே அதனால்தான் இவனை மாயன் அப்படின்னார். அடுத்த மாயன் சொன்னதுக்கு அப்புறம் அந்த மாயனுடைய செய்யவாய், மாயனுடைய சிவந்த வாய் அப்படிங்கிறார். சிவந்த வாயின்னு சொல்லிச்ச நம்மாழ்வார் ரொம்ப அழகாக இதுக்கு உதாரணம் காமிக்கிறார் திருவாய்மொழியில. வாலியதோர் கனிகொல் வினையாட்டியேன் வல்வினை கொல் கோலத்திரள் பவள கொழுந்துண்டங்கொலோ அறியேன் நீல நெடில் முகில் போல் திருமேனி அம்மான் தொண்டை வாய் ஏலும் திசையுள் எல்லாம் வந்து தோன்றும் என் இன்னுயிர்க்கே. அழகான பாசுரம். இதுல வந்து வாலியதுனா பக்குவமான நிலை, எப்படின்னா பகவானுடைய திருமுகத்தை வர்ணிக்கிறார். மூக்கு என்கிற பகவானுடைய மூக்கு ஒரு கல்புக கொடி போல நீண்டிருக்கான். மூக்குங்கிறது அவ்வளவு அழகாக கொடி மாதிரி அப்படி நீண்டிருக்கு. அதனுடைய கடைசியில குடியின இந்த இடத்துல கல்ப கிரீப்பர் அப்படிங்கிற அது குழிந்து விட்டு நீண்டு நுனியில இருக்கக்கூடியதான பழம், ஒரு பெரிய பழம் அந்த நுனியில இருந்ததுன்னா அதை போல இருக்கக்கூடியதான இவருடைய திருவாய். அந்த பழமோ இது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியதான திரு பழம். அதுல அதரம், அதரம்னால் உதடுகள் அர்த்தம். அதாவது கொடி மாதிரி நெஞ்சின்றார் மூக்க, மூக்குனுடைய கடைசியில ஒரு பழம் மாதிரி தொங்குறது, அதுதான் பெருமானுடைய திருவாய் அப்படிங்கிறார். ஆனா இது சாதாரண பழம் மாதிரி நினைச்சுக்காதீங்க. சாதாரண பழம் எல்லாம் ஒரு காலத்துல மட்டும்தான் பழுக்கும், முதல்ல பிஞ்சா இருக்கும், அப்புறம் காயா மாறும், அதுக்கப்புறம் கனியா மாறி அப்படி காலக்கிரமத்துல வரக்கூடியது. அதெல்லாம் இதுக்கு கிடையாது, எப்பொழுதுமே பழுத்திருக்க கூடியது. வாடாமல் முன்னாடியாக காயாக இல்லாமல் கெட்டியாக பின்னாடி வாடாமல் இருக்கக்கூடியது இது பெருமானுடைய பழம் அப்படின்னார். அவனுடைய திரு அதரத்தை இவர் கம்பேர் பண்ணச்ச கொவை பழம் போல இருக்கு. அந்த பழத்தை பாக்கிறேன் நானு, பார்த்தா அப்படியே ரொம்ப தூயமான பழம், ரொம்ப ஹோலி சீக்ரெட்டா இருக்கு, தூய பழம் போல இருக்கு. சரி அது உண்மையிலேயே பெருமாளுக்கு இந்த முகத்துல பழம் மாதிரி இருக்குமா? இந்த பழம் தான் பெருமாள் அந்த வாயில் இடத்துல வச்சிருந்துருக்கானா? இல்ல திடீர்னு பயம் வந்துருத்து ஆழ்வா இருக்கு, நான் பண்ணிய பாவம் எல்லாம் இருக்க, எத்தனையோ பாவங்கள் எல்லாம் பண்ணிருக்கேன், அந்த பாவம் எல்லாம் ஒன்னா சேர்த்து மூட்டையாகி கொழுத்த பழமாகி நெருப்பு துண்டம் போல அந்த இடத்துல இருக்கான்னு பயம் வந்துடுது. எந்த இடத்துல பார்த்தாலும் தன்னுடைய காமாரக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் சொல்ற மாதிரி ஆழ்வாருக்கு தான் பண்ண பாவத்தை பார்த்தோன்னு பயம் வந்துருது. எதை பார்த்தாலும் தான் பண்ண பாவமா அங்க இருக்கும் அப்படின்னு. சரி, என்னுடைய பாவங்களுக்கு எல்லாம் நிகரக ரூபமாக பலன் தருவது, அதற்கோசம் தான் இது மாதிரி ஒரு உருண்ட மாதிரி வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு போல இருக்கு, பழம் மாதிரி இருக்கு, நெருப்பு போய் கக்கற மாதிரி, நெருப்பு துண்ட மாதிரி பரபலன்னு இருக்கு, ஐயோ ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு என்னன்னு அவர் கன்ஃபியூஸா இருக்கே யோசிச்சு பாக்கிறார். சரி, நான் பண்ண பாவம் தான் அப்படின்னா நான் பண்ண பாவம் தான் தானாகவே சுதந்திரமா பலன் தருமா? பாவங்கள் தானாக சுதந்திரமா பலன் தருமா? இது என்ன சாஸ்திரம்? பாவங்கள் ஒன்னும் பலனே தெரிய, பாவங்கள் பதில் செஞ்ச உடனே போயிடும். யாருக்கான ஒரு ப்ராப்ளம் பண்ணு வச்சுக்கோங்களேன், அந்த இன்சிடென்ட் அதோட முடிஞ்சு போயிடுது பாவம். அதுக்கு ஏற்பட்ட பலனு தான் இருக்குமே தவிர்த்து அக்கவுண்டிங் புக்ல பலன் இருக்கும், அவ்வளவுதான். அந்த பாவம்ன்ற காரியம் முடிஞ்சு போயிடும். சி தி ஆக்ஷன் ஆஃப் தி சின் இஸ் கம்ப்ளீட், ஒன்லி தி ரிசல்ட் ஆஃப் தட் ஆக்ஷன் ரிமைன்ஸ். அதுதான் பகவான் பார்த்து கொடுக்கணும். அப்படி இருக்கச்சே இந்த பாவங்கள் எல்லாம் உருட்டி ஒரு உருண்டியா இருக்குன்னா அது எப்படி பாவங்கள் எல்லாம் உருட்டி இருக்க முடியும்? இது வந்து பெரிய பழ மாதிரி இருக்கு நினைச்சுட்டேனே அப்படின்னு. சரி, இது பாவன் அப்படி நினைச்சா மட்டும் போறாரு, இது இங்க இருந்து எம்பெருமானுக்கு வந்து உடம்பு வந்து ரொம்ப அழகா நீல நிறமாக இருக்கக்கூடியது, கருத்த நீளமாக இருக்கக்கூடியது, மேகம் போல இருக்கு. அவனுடைய திரு அதரமும் அவனுடைய திரு அதரம் சிவப்பாக இருக்கக்கூடியது. ஒன்று வந்து கருப்பு, இன்னொன்னு வந்து சிவப்பு. இதெல்லாம் நேச்சுரலாவே ஆப்போசிட் கலர்ஸ். இப்ப என்ன பண்ணறதா, எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கிறது தான், எல்லாம் அலைடு போர்சஸ். பெருமானுடைய திரு உடம்பு, பெருமானுடைய திரு அதரம், எல்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன எதிர்க்க பாக்கிறது அப்படின்னு. உடனே என்ன வதைக்கணும்னு எதுக்கு வந்தது இதெல்லாம், இதெல்லாம் எதிரிகளாம் ஒன்றா கூட்டி சேர்ற, இதெல்லாம் எதுக்கு ஒன்னா சேர்ந்து வருது அப்படின்னு கேட்டான். எல்லாம் என் உயிரை தீர்த்து கட்டுறதுக்கு தான் வந்து சேர்றதுங்க அப்படிங்கிறார். ஆழ்வார் எதுக்கு சொல்ற, பெருமானுடைய அழகெல்லாம் என்னுடைய உசுரை குடிக்கிறதுக்கோசரம் வந்திருக்கு அப்படின்னு கேக்குற. ஆழ்வார் இவ்வளவு அழகா பாடுறார, நம்ம ஆழ்வார் இவ்வளவு எல்லாம் சொல்லச்ச அவர் உசுறு மேல போய் இவ்வளவு ஆசை வந்ததா அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு உத்தமூர் சுவாமி வியாக்கியானங்க சொல்லச்ச சொல்றார், அந்த உயிரை வச்சு கொண்டாவது எம்பெருமானை அடையலான்னு பாக்குறேன், இந்த உயிரை வச்சிருந்து பெருமாளுக்கு பக்தி செஞ்சு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணி பாகவதர்களுக்கு கைங்கரியம் பண்ணி அதன் மூலமாக அடையலான்னு பாக்கிறேன், அதையும் எடுத்துக்கலான்னு பாக்கிறானே ஐயோ அப்படின்னுறாராம். அப்படி பெருமானுடைய முகத்துல இருக்கக்கூடியதான மூக்கு, அத வாய் சொல்லக்கூடியதான ஒரு அழகான கொவை பிழம், இதெல்லாம் ஆழ்வார் அனுபவிச்சிருக்காரு. சரி, இதெல்லாம் அனுபவிச்சேனான இந்த அழக பார்க்க வேண்டாம், இது பாவம் போல இருக்கு, என்ன ரொம்ப பயமுறுத்துறது அப்படின்னு வேற பக்கம் அப்படி திரும்பின. அங்கெல்லாம் திரும்பினாலும் என் உசிரை எடுக்கிறதுக்கோசம் என்ன பண்ணாரு, நான் கண்ணால பாக்காட்டாலும் அந்த காட்சி என் கண்ணுக்குள்ளே இருக்கு, ஆனால் அந்த காட்சி திரும்பி வந்து கொண்டே இருக்குது, இந்த கண்ணனுடைய வாய் வலிமையை நான் எப்படி தப்ப முடியும் அப்படிங்கிறார் நம்ம ஆழ்வார். அத போல இந்த இடத்துல செவ்வாய் அப்படின்னு சொன்னா பகவானுடைய திரு அகரங்கள், அவனுடைய சிவந்த வாய் என்பது கோவைக்கனி போல இருக்கு அப்படின்னார். அளவந்தார் சுவாமியும் சொல்லியிருக்கார், ஸ்தோத்திர ரத்ன சொல்லச்ச, பிரபுத்த முக்தாம்புஜசாரு லோஜனம் சபிப்ரம ப்ரூலக முஜ்வலாதரம் சுஷிஸ்மிதம் கோமளகண்ட முன்னசம் லடாட பரியங்க விளம்பிதாலகம். அழகா பெருமானுடைய திருமுகத்தை வர்ணிக்கும் போது சொல்றார், உஜ்வல அதரங்கிறார், அதாவது ஒளிவிடக்கூடியதான அதரங்கள். அதத்தான் ஆழ்வார் சொல்லும் போது குழுந்துவிடும் அதரங்கள் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக சுஷிஸ்மிதம் அப்படின்னார், பரிசுத்தமான புன்சிரிப்பு அப்படின்னார். அப்படி ஆழ்வார்கள் ஆச்சார்கள் எல்லாரும் பகவானுடைய திரு செவ்வாயை அனுபவிக்கிறார்கள். ஐயோ அப்படின்னு சொன்னார். ஐயோ அப்படின்னு சொன்ன அந்த பகவானுடைய திருப்பவள செவ்வாய் மனசு போச்ச, அது மீதி எல்லாம் அனுபவிக்க முடியாம போச்சா அப்படின்னு இல்ல, அதனால இல்ல, திருச்செங்கு திருச்சக்கரம் துளசி கிரீடம் அப்படின்னு ஒன்னொன்னா அனுபவிச்சுட்டே வந்தனே, அது தாண்டின வரைச்ச இந்த திரு அதர்த்தம் வந்தோடனே அப்படி நின்று போச்ச, அதுலேயே என்னுடைய மனசு நிலைத்து விட்டது அப்படிங்கிறார். ஜெய்சீந்திரத்தை காண்பிக்கும் போது வியாக்கியானத்தில் சொல்றார், ஐயோ என்றது ஆச்சரியத்தை ஆதல் அனுபவித்த ஆற்று அரிதானபடியை ஆதல் அனுபவ ரசத்தை ஆதல் காட்டுகிறது அப்படின்னார். ஆச்சரியமான கிடைப்பதற்கே மிகவும் அரிதாக இருக்கக்கூடியதான உயர்ந்த அனுபவத்தை தாம் பெற்றோமே என்ற வியப்பினால ஐயோ அப்படின்னு வந்துதான். இந்த ஐயோன்ற சொல்லு அமங்கலமான சொல்லு, இந்த அமங்கலமான சொல்லு எடுத்து ஆழ்வார் அது ரொம்ப நல்ல விதமாக மாற்றியிருக்கார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கறேன், எல்லாரும் இன்டர்வியூக்கு போற வேலைக்கு இன்டர்வியூக்கு போச்ச, அந்த மேல இருக்க கேக்குறான், வாட் ஆர் யுவர் ஸ்ட்ரென்த்ஸ், உன்னுடைய ஸ்ட்ரென்த் எல்லாம் என்ன அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாம் இதெல்லாம் பண்ண அப்படின்னா, டெல் மீ அபவுட் யுவர் வீக்னஸ் அப்படின்னா, அதே போல இந்த இடத்துல ஐயோன்றது வந்து அமங்கலமான சொல். இந்த அமங்கல சொல்லை எடுத்து மங்களமாக காட்டக்கூடிய, ஐயோ என்னுடைய இந்த உடம்பெல்லாம் அந்த அவனுடைய திருமேனியின் மீது ரசத்துல போய் விழுந்து அதிலிருந்து வெளிவர முடியாமல் மாட்டின்றி தவிக்கிறது, என்ன பண்ணது என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த ஐயோங்கிற அமங்கல சொல்லை ரொம்ப அழகாக காணிச்சிருக்கார். இந்த மாதிரி அமங்கலமான சொல்லு மீது எந்த ஆழ்வாரும் ஹேண்டில் பண்ணற, இந்த ஆழ்வார் அந்த சொல்லை எடுத்து நல்ல விதமாக காண்பிக்கிறாரு. இது ஆழ்வார் மட்டும்தான் இப்படி இந்த திருச்செவ்வாயை பார்த்து அனுபவிச்சார்னு கிடையாது, குலசேகர ஆழ்வாரும் காண்பிக்கிறார் பெரிய திருமொழியில. அது அவள் காமிச்சது விபவாவதாரத்துல, முழுதும் வெண்ணெய் அலைந்து தொட்டு உண்ணும் முகிழ் இளஞ்சிறு தாமரை கையும் எழில் கொள் தாம்பு கொண்டு அடிப்பதற்கு எழுகும் நிலையும் வெண்தயதோ இந்த செவ்வாயும் அழுகையும் அஞ்சி நோக்கும் அந்நோக்கும் அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்தின் இறுதி கண்டாளே. இந்த யசோதையை பத்தி சொல்லச்ச கிருஷ்ணன் அடிக்கிறதுக்கோசம் வராளாம், கிருஷ்ணன் வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு பயந்து ஓடுறதுக்கு பாக்கிறான், அவன் கைய புடிச்சுக்கிறாளாம், பாக்கச்சா அவனுடைய முகத்துல இருக்கக்கூடியதாக வர்ணிக்கிறார். போது சிறு கை ஒரே பிஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய கை தொட்டாலே அப்படி நோகக்கூடியது, அதை கெட்டியா புடிச்சுக்கிற கையில வந்து தாம்பக்கரை வச்சுன்னு அடிப்பதுக்கோசம் வராறான். வெண் தயிர் தோய்ந்த செவ்வாயும் அப்படியே பெருமானுடைய வதரங்கள்லாம் அப்படியே சவப்பா இருக்கான், அதுல வெள்ளையான தயிர் அதுல பட்டு அப்படியே திருடினது, நான் இன்னும் எடுக்கல எடுக்கலன்னு சொல்றான், ஆனா வாயில எல்லாம் ஒட்டின்னு இருக்கு, அதை பார்த்தா தெரியுது. அழுகையும் கண்டெல்லாம் ஒரு அழுக, அஞ்சு நோக்கும் அப்படியே பயந்துன்னு பாக்கிறான். அணிகொள் செஞ்சிறுவாய் நெளிப்பதுவும் அம்மா கோசம் அப்படி வாய் அப்படி முன்ன பின்ன நெளிக்கிறானா இதை பாக்குறா, இது பட்டு கடைசியிலே கையாறி கூப்பி தொழுகிறான யசோதையை பார்த்து, ஐயோ என்ன விட்டுடு என்ன விட்டுடு அப்படின்னு. அப்படிப்பட்டதான அந்த காட்சியை யசோதையை பார்த்தாலே அவதான் இந்த புருஷார்த்தத்தின் எல்லை அப்படிங்கறத காண்பிக்கிறார் குலசேகர ஆழ்வார். அப்ப சொல்லச்ச அந்த இடத்திலும் வெண்டையில் தோய்ந்த செவ்வாயும் பெருமானுடைய திரு அதரங்களை சொல்லச்ச செவ்வாய் என்பது எல்லா ஆழ்வார்களும் அனுபவிச்சதான். சுவாமி தேசிகனும் சாதிச்சிருக்கார் பகவத் தியான சோபாதனத்துல சொல்லச்ச, சாபிப்ராய ஸ்மித விகசிதம் சாரு பிம்பாதரோஷ்டம் துக்காபாய பிரணயினி ஜனே தூரதத்தாபிமுக்கியம் அப்படிங்கிறார். பகவானுடைய செவ்வாயை வர்ணிக்கும் போது அவனுடைய உதடுகள் இருக்க ரொம்ப புன்சிரிப்போட கூடியது, சாபிப்ராய ஸ்மிதவிகசிதம், அது கருத்தடங்கிய புன்சிரிப்பு, அதாவது மிஸ்டிக் ஸ்மைல், விச் ஹஸ் காட் லாட் ஆஃப் சட்டில் மீனிங், விச் ஹஸ் காட் லாட் ஆஃப் டீப்பர் இன்னர் மீனிங்ஸ் அப்படிங்கிறார். அழகிய கோபைப்பழம் போல உள்ளதான் அவனுடைய மேல் கீழ் உதடுகள் என்கிறார். இந்த மேல் கீழ் உதடுகள்லாம் கோபப்பழம், நம்ம ஊர்ல கோபப்பழம்னு ஒண்ணு இருக்கும், வெளியில பார்த்தா பச்சையா இருக்கும் கோபக்கான பேரு, அதை வெள்ள வெட்டினா உள்ள அப்படியே செக்கச்சேன்னு இருக்கும். இந்த ஊர்ல வாட்டர் மேலான் இருக்க, அந்த வாட்டர் மேலான எடுத்து ஒரு ஸ்மால் சைஸா பண்ணனா மினியேச்சர் மாதிரி இருக்கும் கோபப்பழம்ங்கிறது. அப்படி அதை திறந்தா உள்ள இருக்கக்கூடியதான செவப்பு எப்படி இருக்கோ அதை போல இருக்கக்கூடியது எம்பெருமானுடைய திரு அதரங்கள். இதெல்லாம் பெருமானுடைய அழகை காண்பிப்பதற்காக பலவிதமான கலர்ல எல்லாம் பெயிண்ட் பண்ற, உடம்பு வந்து இதை மாதிரி கருத்த நீல நிறமா இருக்கு, முகம் வந்து தாமரை மாதிரி இருக்கு, திருச்செவ்வாய் வந்து சிவந்து இருக்கு அப்படின்னு இதெல்லாம் ஆழ்வார்கள் எல்லாம் இந்த விபவாவதாரத்தை பாக்குறாள், கிருஷ்ணனை பார்க்கும்போது ராமனை பார்க்கும்போது இதெல்லாம் அனுபவிக்கிறார். அதே இந்த அர்ச்சாவதாரத்தை பார்க்கும் போதும் ஆழ்வார்கள் என்ன பண்றார், அந்த விபவாவதாரம் ஞாபகம் வந்துருது அவளுக்கு. ஆனால் அந்த கிருஷ்ணன் ஞாபகம் வந்தோடனே அந்த ராமன் ஞாபகம் வந்தோடனே அந்த விதமாவே சேவிக்கிறார் ஆழ்வார்கள் எல்லாம். அர்ச்சாவதாரத்தை சேவிக்கிறது விபவாவதாரத்தை சேவிக்கிற மாதிரி எப்படி இருக்குமோ அதை போல சேவிக்கிறார்கள். இப்படி இந்த பாசுரத்துல பகவானுடைய சங்கு சக்கரம் ஆகிய திவ்யாயுதங்கள் எல்லாம் வர்ணிச்சு, அவன் தன்னுடைய மார்பிலையும் முடியிலையும் அணிந்திருக்கக்கூடியதான துளசி மாலை இருக்க அதை சொல்லி, ஆதிசேஷன் மேல படுத்து கண் உறங்கக்கூடியதான எம்பெருமான், அவனுடைய திரைப்பவளம் செவ்வாயை அனுபவித்த ஆழ்வார், வரிசையாக பாடிண்டே வரர், இவர் திருவடியிலேந்து பழனி வந்தார். அரை சிவந்த ஆடையினர், அப்புறம் நாவியினர், அப்புறம் வந்து இடுப்புல கட்டிருக்க கூடாதான அரை நான் அப்படின்னார், அப்புறம் திருமார்பனர், அப்புறம் கண்டனர், அதுக்கப்புறம் இங்க கையில இருக்கக்கூடியதான ஆயுதங்களை சொல்லி, அப்படியே கிரீடத்தை சொல்லி, துளசி மாலை சொல்லி, அப்படி அந்த திரு செவ்வாயின் அவருடைய வாய்க்கு வந்த உடனே அவ்வளவுதான் ஆழ்வார் சடன்லி கம் டு எ டெட் ஸ்டாப். இத்தனை நேரமாக எல்லாத்தையும் ஒன்னொன்னா அனுபவிச்சுட்டே வந்தன, சடன்லி ஐ கம் டு எ ஃபுல் ஸ்டாப் அண்ட் ஹி சேஸ் ஐ அம் ஸ்டக், ஐ கெனாட் டேக் மை ஐஸ் ஆர் மைண்ட் அவே ஃப்ரம் தி பகவான் ஸ்லிப்ஸ். இத்தனை நேரம் பார்த்துட்டே வந்த நானே ஒவ்வொன்னா அனுபவிச்சுன்னு வந்தோடனே பெருமானுடைய திரு செவ்வாயை பார்த்தோன்னே மனசு வேற எங்கேயும் போல, கண்ணு வேற எங்கேயும் போல, என்னால செயலிழந்து ஐயோ அப்படின்னு அந்த இடத்துல. அதனாலதான் இந்த அமங்கலமான சொல்லு என்னால நகர முடியாதபடி இப்படி பண்ணி விடுத்தே அப்படின்னு என் சிந்தை கவர்ந்ததுவே என்னுடைய மனசெல்லாம் இதுல போச்சு அப்படின்னு இந்த கையினால் ஸ்ரீசங்கு கணல் ஆழியர் என்ற ஏழாவது பாசுரத்தை இத்தோட முடிக்கிறோம்.